இப்பொழுதும் கடந்த வாரத்திலே போன வாரத்திலே புதிய ஏற்பாட்டில் இந்த ஏழாம் அறிவு எப்படி செயல்படுகிறது என்பதை குறித்து நாம் போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். நான் நினைச்சேன் இந்த செய்தியை அடுத்த வாரத்தில் தொடரலாம் என்று நான் நினைச்சேன். அப்படிதான் ஒரு சூழ்நிலை நான் உருவாக்கி இருந்தது. ஆனால் கர்த்தருடைய சித்தம் இன்னைக்கு நான் அதை பேசணும்னு கர்த்தர் அதை தீர்மானித்திருக்கிறார். ஆகினாலே கடந்த வாரத்திலே நாம் தியானித்த செய்தியுடைய மீதி பகுதி ரெண்டு குறிப்பு நான் சொல்றேன்னு சொல்ல ஆரம்பிச்சேன். கடைசியில் ஒன்று முடிக்கும் பொழுது டைம் ஓவர் ஆயிடுச்சு, அதனால செகண்ட் பாயிண்ட் நான் டச் பண்ணவே இல்லை. இப்பொழுதும் நாம் தலைப்பு வசனத்துக்கு நேராக மீண்டும் போலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19:2.
ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல.
ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல.
கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான்
ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல. இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஆத்மாவில் அறிவை எதிர்பார்க்கிறார். இது வழக்கம். கடந்த வாரத்தில் சொன்ன இன்ட்ரடக்ஷன் தான். ஒருவேளை கடந்த வாரத்தில் இந்த செய்தி கேட்காதவர்களுக்காக ஷார்ட்டா சொல்றேன். நம்முடைய ஆத்மாவில் அறிவு இருக்க வேண்டும். பொதுவாகவே அறிவு என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய மூளையை சார்ந்ததாகவே நம்ம நினைக்கிறோம் இல்லையா. ஒருவன் தப்பு தப்பா ஒரு காரியத்தை செஞ்சா அவனுக்கு அறிவு இருக்குதா அப்படின்றாங்க. அப்போ இந்த அறிவு என்பதை நம்ம மூளை சார்ந்ததாகவே நினைக்கிறோம். அது உண்மை, மூளையில் அறிவு இருக்குது. ஆனால் இந்த மூளை அறிவு, தலை அறிவு என்பது இந்த உலகத்தோடு சார்ந்தது. இந்த உலகத்தின் காரியங்களுக்கு மூளை அறிவு ரொம்ப அவசியம். இந்த உலகத்திலே நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு உலக காரியத்தை பொறுத்த மட்டில் மூளை அறிவு உங்களுக்கு அவசியம். இதை உலகத்திலே பார்க்கும் பொழுது 6வது அறிவாக சொல்லப்படுகிறது. பறவைகள், மிருகங்கள் போன்ற பிராணிகளுக்கு 5 அறிவுள்ளதாக அது செயல்படுகிறது. மனுஷனுக்கு நன்மை தீமை அறியத்தக்க 6வது ஒரு அறிவு இருக்கிறது. இந்த அறிவின் மூலமாக எது சுத்தமானது, எது அசுத்தமானது, எது நல்லது, எது கெட்டது, எது வாங்கலாம், எது வாங்க வேண்டாம், இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், தீர்மானிக்கிறோம். ஒரு துணி கடைக்கு போறீங்க, கையில தேய்ச்சி பார்க்கறீங்க, இது நல்லா இருக்குது, இந்த துணி வாங்கலாம், இது வேண்டாம், இதெல்லாம் 6வது அறிவு. புரியுதுலாம், இது 6வது அறிவு. இதை வச்சு நீங்க துணி வாங்குறீங்க, இதை வச்சு நீங்க பாத்திரம் வாங்குறீங்க, இதை வச்சு நீங்க பொருள் வாங்குறீங்க, இதை வச்சு இந்த உலகத்திலே நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்ப நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையிலே நீங்கள் சிறந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த 6வது அறிவு நமக்கு அவசியம். அதை வச்சு நம்ம இந்த உலகத்திலே நம்ம நல்ல காரியங்களை தெரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் இந்த 6 அறிவை வைத்து நம்ம வாழ்கிறவர்கள் இந்த உலகத்தில் வேணா நல்லா வெற்றிகரமா இருக்கலாம். இதை வைத்துக் கொண்டு எந்த ஒரு நபரும் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நமக்கு 7வது ஒரு அறிவு தேவை. அந்த 7வது அறிவு அதுதான் கர்த்தரை அறிகிறதான அறிவு. அந்த அறிவு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுதுதான் அவன் தெய்வீக காரியங்களை உணர்ந்து கொள்ளுகிறான், தெய்வீக காரியங்களை புரிந்து கொள்ளுகிறான், தேவ சத்தத்தை கேட்கக்கூடியவனாய் இருக்கிறான், கர்த்தருக்கு அவன் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய மனநிலைமையில் இருக்கிறான், கர்த்தருக்கு தன்னை முற்றிலும் விட்டு கொடுக்கக்கூடியவனாய் வருகிறான், தன் சுய லாபத்தை விட கர்த்தரை பிரியப்படுத்துவது முக்கியம் என்கிறதை அவன் உணர்கிறான். இப்படி அவன் எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனாய் மாறுகிறான். இது இந்த 7வது அறிவில் தான் வரும். இந்த 7வது அறிவில் நடக்கிறவர்களை 6வது அறிவு நபர்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு இது பைத்தியகாரத்தனமா தோணும். புரிதலை இவன் முட்டாள்தனமா இருக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஜாலியை நல்ல சாப்பிட்டு நல்ல நிம்மதியை தூங்கலாம், நல்ல வீட்டில் உட்காந்து டிவி பார்க்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், ஊரை சுற்றி பார்க்கலாம், அதெல்லாம் விட்டுட்டு சர்ச்சு சர்ச்சு ஞாயிற்றுக்கிழமை ஓடுறாங்களே தான் பைத்தியகாரங்களா இருக்கிறாங்கன்னு நினைப்பாங்க இல்லையா. அது பைத்தியகாரத்தனமாய் தோன்றும். இவன் ஜபம் 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 என்று சொல்லி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம் என்று சொல்லி 6 அறிவுள்ள மனுஷர்களுக்கு அது அப்படித்தான் தோணும். ஆனால் 7ஆம் அறிவுள்ளவனுக்கு தான் தெரியும் அதோடைய மேன்மை என்னன்றது. அவங்க மட்டும்தான் புரிய முடியும். அவர்களால் தான் அப்படிப்பட்டவர்களை புரிந்து கொள்ளவும் முடியும். 7th sense என்பது டோட்டலி டிஃபரெண்ட். இது டோட்டலி ஸ்பிரிச்சுவல். இதை நீங்கள் உலகத்தோடு சம்பந்தப்படுத்த முடியாது. உலகத்தின் நபர்களுக்கு இந்த அறிவு புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கும். ஆனால் 7ஆம் அறிவு உள்ளவனுக்கு எல்லாவற்றையும் புரிந்து கொள்வது லகுவாக இருக்கும். அதனால அந்த ஏழாவது அறிவு என்பதுதான் மிக முக்கியம். அது நம்முடைய ஆத்மாவிலே காணப்பட வேண்டிய ஒரு அறிவு. இந்த அறிவு நமக்கு இருக்கும் பொழுதுதான் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றி பெறுகிறோம். இந்த அறிவு நமக்குள் இருக்கும் பொழுதுதான் நாம் யார் என்பது நமக்கு தெரியும். இந்த அறிவு நமக்குள் இருக்கும் பொழுதுதான் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது நமக்கு புரியும். இந்த அறிவு நமக்குள் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய நிலைமையை புரிந்து அதற்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த முடியும். இதை முழு வேதாகமத்திலும் இந்த ஏழாம் அறிவு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த வாரத்திலே இந்த அறிவு எப்படி வருகிறது என்பதற்கு ரெண்டு காரியத்தை நான் எக்ஸ்ட்ரா சொன்னேன். ஒன்று, வேத வசனத்தின் மூலமாக. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:6 பார்க்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் கர்த்தர் உன்னை வெறுத்து விடுவார். நீ வேதத்தை மறந்தாய், ஆகையால் கர்த்தர் உன் பிள்ளைகளை மறந்து விடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பார்க்கும் பொழுது அறிவு எங்கிருந்து வருகிறது என்றால், இந்த ஏழாம் அறிவு எங்கிருந்து வருகிறது என்றால், முதலாவது வேத வசனத்திலிருந்து அந்த ஏழாம் அறிவு நமக்கு கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது நம்ம பார்த்தோம், எபேசியர் கெடுதல் நிருபம் 1:15 வாசிக்கும் பொழுது நம்ம பார்த்தோம், அங்கே நம்முடைய பிதாவாகிய தேவனும் மகிமையின் தேவனும் இயேசு கிறிஸ்துவின் பிதாவும் மகிமையின் தேவனுமானவரை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை அவர் உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று பவுல் ஜெபிக்கிறார். அப்ப அது பிதாவை அறிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன தேவைன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, அபிஷேகத்தின் நிறைவு நமக்கு அவசியம். நம்ம அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த அறிவு நமக்குள் சென்சிட்டிவா இருக்கும். சும்மா அபிஷேகம் பெற்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய அறிவும், ஆவியிலே நிறைஞ்சு நான் வாழ்கிறேன் என்பவர்களுக்குள் காணப்படுகிற ஆவிக்குரிய அறிவும் வித்தியாசம் இருக்கும், சென்சிட்டிவ்னஸ் வித்தியாசம் இருக்கும். புரியுதுங்களா? அதனால நீங்கள் ஒரு பக்கம் வேதத்துல நிறைஞ்சிருக்கணும், இன்னொரு பக்கத்துல பரிசுத்த ஆவியானவரால் நிறைஞ்சிருக்கணும். இந்த ரெண்டு காரியங்கள் தான் உங்களை ஆவிக்குரிய அறிவுள்ளவர்களாய் உங்களை வைக்கும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு புதிய ஏற்பாட்டிலே ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்தோம். அதுல நம்ம அறிவு நமக்கு எதுல இருக்கணும், புதிய ஏற்பாட்டில் நான் யார், ரட்சிக்கப்பட்டு விசுவாசியாகிய நான் யார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். வாசிக்க ஆரம்பிப்ப வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 நாம் வாசிப்போம்.
நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து,
நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து
தமது ரத்தத்தினாலே,
தமது ரத்தத்தினாலே
நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின, அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென்.
நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை பாவங்களற கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு கூர்ந்ததினாலே தம்முடைய ரத்தத்தை கொண்டு நம்மை பாவங்களற கழுவி விட்டார். கழுவப்பட்ட நாம் அந்த நிமிஷத்திலேயே நம்முடைய லெவல் மாறிடுச்சு, நம்முடைய ஸ்தானம் மாற்றப்பட்டு விட்டது. அதுவரையிலும் இருந்த நிலைமையிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிலைமைக்குள் நாம் கொண்டு போகப்படுகிறோம். எந்த நிலைமை? நம்மை கழுவி உடனே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் கொண்டு போய் இயேசு கிறிஸ்து அறிமுகம் செய்கிறார். என்ன அறிமுகப்படுத்துகிறார்? இவர் தான் நம்முடைய ராஜா அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறார். இவர் தான் நம்முடைய ஆசாரியன் அப்படின்னு அறிமுகப்படுத்துறார். இயேசு கிறிஸ்துடைய அறிமுகம் ரொம்ப அருமையான அறிமுகம். அது வரைக்கும் அவன் ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம இருந்திருப்பான், யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம இருந்திருப்பான், அவனை ஒரு யூஸ்லெஸ் சொல்லி இருப்பாங்க, எதுக்குமே லாயக்கு இல்லாம இருப்பான், படிப்பறிவு இல்லாதவனா இருந்திருப்பான், ரோட்ல ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் மிக மோசமான நிலைமையில் சுத்தி கொண்டிருந்தவனா இருந்திருப்பான், எந்த ஒரு நீ உலக அறிவு இல்லாமல் இருந்திருப்பான், எந்த திறமை இல்லாமல் இருந்திருப்பான். ஆனால் அவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்ட உடனே அவன் அதற்கு முன்பாக எவ்வளவு கீழ்த்தரமான நிலைமையில் இருந்தாலும், எவ்வளவு அடிமட்டத்திலே வாழ்ந்தவனாய் இருந்தாலும், அந்த நிமிஷத்தில் அவன் தேவனுடைய பார்வையில் ராஜாவாக மாற்றப்படுகிறான். இயேசு கிறிஸ்து அவனை ராஜாவாக அறிமுகப்படுத்துகிறார். நம்மளால இன்ட்ரோடியூஸ் பண்றதுல பாருங்க, எவ்வளவு ஒரு ஹையஸ்ட் லெவல் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு பாருங்க. நம்மளை கீழ்த்தரமா அவர் அறிமுகப்படுத்தல, மோசமா நம்மளை அறிமுகப்படுத்தல, இருக்கிறதே சரியான ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை காமிச்சு அறிமுகப்படுத்துறார். இவர் என்னுடைய ராஜா, இவர் நம்முடைய ஆசாரியன் அப்படின்னு அறிமுகப்படுத்துறார். நம்ம மேல அவர் வைச்சிருக்கிற அன்பு தான் அதை செய்கிறது. ஆமென். அந்த அன்பு, அன்பு கூர்ந்து தான் இதை செய்கிறாராம். நம்மிடத்தில் அவர் வைத்திருக்கிற அன்பினாலே நம்மை அப்படிப்பட்ட நிலைமையில் நம்மை கொண்டு போய் அறிமுகப்படுத்துறார். இந்த அறிமுகத்திற்கு பிதாவாகிய தேவன் எந்த அப்செக்ஷனும் சொல்லல இல்லையா? இந்த அறிமுகத்தை பிதாவாகிய தேவன் எந்த அப்செக்ஷனும் சொல்லல. இவன் பார்த்தா ராஜா மாதிரி தெரியலையே அப்படின்னு அவர் சொல்லல. இவரை பார்த்தா ஆசாரின் மாதிரி தெரியலையே அப்படின்னு அவர் சொல்லல. பழைய ஏற்பாட்டுலாம் பாத்தீங்கன்னா ராஜாக்கள் ஆசாரியர்கள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. ராஜான்னா அதுக்குரிய ராஜ வஸ்திரம் இருந்துச்சு. ஆசாரியன் ஆசாரியனுக்குரிய வஸ்திரம் இருந்துச்சு. அந்த டிரெஸ் போடணவன், அந்த டிரெஸ் போட்டுதான் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வரணும். அதை வச்சுதான் தேவாலயத்துக்குள்ள நுழையணும். கண்டபடி எல்லாம் வர முடியாது. அதுக்குன்னு ஒரு டிரெஸ், ராஜாக்கள் அவர்களுக்குன்னு ஒரு டிரெஸ், ஆசாரியர்கள் அவர்களுக்குன்னு ஒரு டிரெஸ். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? கேஷுவலா வரோம். அப்ப பிதா பார்த்துட்டு இவரை பார்த்தா ராஜா மாதிரி தெரியலையே, இவரை பார்த்தா ஆசாரியன் மாதிரி தெரியும், இவர் போட்டுக்கிற டிரெஸ் பார்த்தா ராஜா மாதிரி இல்லையே, இவர் போட்டுக்கிற டிரெஸ் பார்த்தா ஆசாரியன் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்ல மாட்டார். இது எல்லாமே செவன்த் சென்ஸ்ல போயிட்டு இருக்குது. புரியுதுங்களா? ஆறு அறிவு உள்ள மனுஷன் நம்ம போட்டுக்கிற டிரெஸ் வச்சு நம்மளை இட போடுவான். ஏழாம் அறிவுள்ள ஆண்டவர் நம்முடைய டிரெஸ் வச்சு அவர் நம்மளை இட போடுறது கிடையாது. அவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே கழுவப்பட்டதை வச்சுதான் அவர் நம்மளை இட போடுகிறார். இல்லையா? அதுதான். நீங்க போட்டிருக்கிற டிரெஸ் காஸ்ட்லியோ, நீங்க போட்டிருக்கிற டிரெஸ் சாதாரணமானதோ பிரச்சனையே இல்லை. உங்ககிட்ட இருக்கிற பொருள் காஸ்ட்லியோ, உங்ககிட்ட இருக்கிற பொருள் சாதாரணமானதோ பிரச்சனையே இல்லை. உங்ககிட்ட அழகு இருக்கிறதோ திறமை இருக்கிறதோ பிரச்சனையே இல்லை. நீங்க பாக்குறதுக்கு ராஜா மாதிரி தோட்டத்தில் இருக்கிறீங்களோ இல்லையோ அதை பத்தி பிரச்சனையே இல்லை. ஆனால் ஏழாம் அறிவுள்ள ஆண்டவர் அதுல உங்களை பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள வச்சு உங்களை அப்படி பார்க்கும் பொழுது, நீங்க எல்லாம் நீங்களும் நானும் ராஜாவாகவே காணப்படுகிறோம். அல்லேலூயா. அதுதான் செவன்த் சென்ஸ்ல பாக்குறாரு. இயேசு கிறிஸ்து செவன்த் சென்ஸ்ல அறிமுகப்படுத்துறாரு. பிதாத செவன்த் சென்ஸ்ல அக்செப்ட் பண்ணிட்டாரு. புரியுதுங்களா? அப்ப நம்ம நினைக்க கூடாது, என்ன பார்த்தா ராஜா மாதிரி இல்லை, என்ன பார்த்தா ஆசாரியன் மாதிரி இல்லை, நான் சாதாரணமா தானே இருக்கிறேன். இல்ல 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 இல்ல. ஆறு அறிவு உள்ள மனுஷன் தான் அப்படி கணக்கு போடுவான், நம்ம தோற்றத்தை வச்சு நம்ம இட போடுவோம். ஆனால் ஏழாம் அறிவு உள்ள ஆண்டவர் உங்கள் தோற்றத்தையோ, நடை உடைகளையோ, உங்கள் டிரெஸ்ஸையோ, உங்களுடைய காரியங்களையோ வச்சு அவர் இட போடுறது இல்ல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே கழுவப்பட்ட அந்த ஒரே காரியத்தை வைத்து உங்களை அவர் மதிப்பிடுகிறார். அல்லேலூயா. அதை வச்சு உங்களை மதிப்பிடுகிறார். அதை வச்சு பார்க்கிற அந்த ரத்தத்தின் வழியாய் உங்களை பார்க்கிறார். உங்களை பார்த்தா ராஜாவாகத்தான் அவருக்கு தெரிகிறது. ஆமென். அந்த ரத்தத்தின் வழியாய் நம்மளை பார்க்கிறார். நம்மளை பார்க்கும்போது நம்மளை ஆசாரியர்களை போலதான் தெரியுது. ஆகையினாலேதான் இந்த அனுபவம் கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் கழுவப்பட்ட உடனே, போன வாரத்தில் உங்களுக்கு லைட்டா சொன்னேன், எபேசிய 2:7 பார்க்கும் பொழுது கிறிஸ்து உடனே கூட நம்மை உயிரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அப்படியானால் ராஜாவுக்கு ஒரு சிங்காசனம் இருக்க வேண்டும். அதே போல கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தில், தமக்கு வலது வாரிசத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்மையும் உட்கார வைத்து விட்டார். இயேசு கிறிஸ்து ராஜா இல்லையா? நீ ராஜாவா அப்படின்னா பிலாத்து, நீ சொல்லுகிறபடிதான் அப்படின்னா அப்படி அவர் சொன்னார் இல்லையா? பிலாத்து கேட்கிறான், நீ ராஜாவா? எல்லாம் ராஜான்றாங்களே, நீ ராஜாவா? நீ சொல்லுகிறபடிதான். அவரே ஒத்துக்கிட்டாரு, நான் ராஜாதான் அப்படின்ட்டாரு. ஆனால் அவர் பூமிக்குரிய ராஜா இல்ல, ஆனால் என்னுடைய ராஜ்யம் வேற அப்படின்ட்டாரு இல்லையா? அவர் ராஜான்னு சொன்னாரு. அப்ப இயேசு கிறிஸ்து ராஜா. அந்த சிங்காசனத்தில் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். நீமளும் நானும் யாரு? நம்மளும் ராஜாக்கள் தான். இயேசு கிறிஸ்து டிக்ளேர் பண்ணினார், சிலுவைக்கு போறது கூட ஓபனா டிக்ளேர் பண்ணார், நான் ராஜா தான். அதனாலதான் கடைசியில் அவன் இவர் யூதருடைய ராஜான்னு எழுதி வச்சுட்டான் ஏதோ கடைசியில. அப்ப அவர் ராஜா தான். அந்த ராஜா நம்மைய அவர் பக்கத்தில் உட்கார வச்சிருக்கிறார். பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம் அதுதான் உண்மை. உங்கள் பார்வையில நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அது உண்மை அல்ல. உங்களை சுற்றிலும் இருக்கிறவர் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் அதுவும் உண்மை கிடையாது. நம்முடைய ஆண்டவர் என்னை எப்படி பார்க்கிறார், என்னை ரட்சித்த ஆண்டவர் என்னை எப்படி பார்க்கிறார், என் ஆண்டவர் வேதத்தில் என்னை குறித்து என்ன கமெண்ட் பண்றாரு, அதுதான் உண்மையே தவிர, இந்த உலகத்திலே என்னை குறித்து எனக்கு காணப்படுகிற எண்ணங்கள் உண்மை அல்ல. என்னை குறித்து என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் உண்மை அல்ல. என் ஆண்டவர் பார்க்கிறது மட்டும்தான் உண்மை. ஆமென். அதுதான் உண்மை. அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். என் ஆண்டவர் என்னை எப்படி பார்க்கிறார் அதை நான் அக்செப்ட் பண்ணணும். அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. அதை நீங்களும் நான் பிடித்துக் கொள்ள வேண்டும். அதுல ஃபர்ஸ்ட் காரியம் போன வாரத்தில் பார்த்தோம், நம்ம ராஜா. ரெண்டாவது காரியம் ஆசாரியர்கள். புரியுதா? நீங்கள் நானும் ஆசாரியர்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும் பொழுது ஆசாரியருடைய காரியத்தை நீங்க பார்த்தீங்களானால் அதுல நிறைய காரியங்கள் இருக்குது. அவருடைய கூடிய வஸ்திரங்கள், அவருடைய தலைப்பாகை, அவருடைய மார்பதக்கம், அவருடைய வஸ்திரம் உள்ளாடை, அவருக்கு இருக்கிற வெளியில போடுகிற அங்கி, இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. அவர்களுக்கு கட்டுகிறதான இடை கச்சை, மார்பதக்கம், நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதெல்லாம் போட்டாதான் அவன் ஆசாரியனுடைய ஒரு பொசிஷன் வந்து நிக்க முடியும். கர்த்தர் இன்னைக்கு நம்மளை சொல்றாரு, நீங்களும் ஆசாரியர்கள். அப்ப இந்த ஆசாரியன் என்றால் என்ன? புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியனுடைய பொறுப்பு என்ன? அது நமக்கு தெரியும். நம்மை குறித்து கர்த்தர் ஒரு பொசிஷன் உட்கார வச்சிட்டாருன்னா அதற்குரிய ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். புரியுதுங்களா? நம்மள வந்து ராஜாக்கள்ன்றாரு, அதற்குரிய அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆசாரியர்கள்ன்றாரு, அதற்குரிய அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்கேற்ற நம்ம செயல்படணும். கடந்த வாரத்தில் சொல்ல நினைக்கிறேன், இப்ப திடீர்னு வர்றதுக்காக சொல்றேன். போன வாரத்தில் சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு ராத்திரி இங்க நான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் பொழுது எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் செங்கல்பட்டுல இருந்து எனக்கு போன் பண்ணார். அவர் நான் செங்கல்பட்டுல ஒரு முறை ஒரு கூட்டத்தில் பிரசங்கித்த பொழுது அந்த கூட்டத்தில் அட்டன் பண்ணவர். அவர் எனக்கு திடீர்னு போன் பண்ணார். பல ஆண்டுகளுக்கு பிறகு திடீர்னு நைட் போன் பண்ணார். போன் பண்ணி, அண்ணே இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்னுடைய மனைவியோடு கூட ஒர்க் பண்ற ஒருத்தர், ரொம்ப குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குது. அவங்க வந்து விழுப்புரத்தில் இருக்கிறாங்க, அவங்கள ஜபிக்கிறதுக்கு அனுப்பிவிடட்டுமா, நீங்க வந்து அவங்களாக ஜபிக்க முடியுமா அப்படின்னாரு. சரி, அனுப்பிவிடுங்க, நான் ஃபேமிலி ஃபுல்லா பாண்டேஜில் இருக்குது, நீங்க வந்து ஜபிக்க முடியும், நீங்க அவங்கள வந்து அவங்களே வந்து பார்ப்பாங்க கூட, நீங்க கூட வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். சரின்னு சொல்லி என் நம்பரை கொடுத்து எங்கிட்ட காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க, நான் டைம் சொல்றேன் வரட்டும் அப்படின்னு சொன்னேன். அதன் பிறகு திங்கட்கிழமை காண்டாக்ட் பண்ணாங்க, அதன் பிறகு புதன்கிழமை நினைக்கிறேன், அதன் பிறகு நான் வர சொன்னேன். விழுப்புரத்திலிருந்து ஒரு கணவன் மனைவி, அந்த சகோதரருடைய தாயார், அவங்க யாருன்னு தெரியாது, அவங்க எப்படின்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. வர சொன்னேன்னு விழுப்புரத்திலிருந்து அவங்க கால் டாக்ஸி வச்சுட்டு இங்கே சர்ச்சில் என்ன மீட் பண்ண வந்தாங்க. வரும்பொழுது அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். அவங்களுக்கு அந்த லேடிக்கு ஒரு 30 வயசு இருக்கும், அவருடைய கணவருக்கு ஒரு 35 வயசுக்குள்ள இருக்கும். அந்த பெண்ணுடைய தாயார் இருந்தாங்க. உள்ள நுழையும் பொழுது அப்படியே தடுமாறிட்டு வந்தாங்க. அவங்கள கை தாங்கலாக அந்த தாயார் அந்த பெண்ணை அப்படியே தாங்கி உள்ள கூட்டிட்டு வந்தாங்க. அவருடைய கணவரும் அப்படியே வந்து நின்னாரு. அந்த வந்து சேர்ல போட்டு உட்கார வச்சேன், சேர்ல கூட உட்கார முடியல. ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள அப்படியே தடுமாறுறாங்க, மூச்சு வாங்குது அவங்களுக்கு, உட்கார முடியல. அப்புறம் அப்படியே கீழே போய் தரையில் உட்கார்ந்தாங்க, மூச்சு வாங்குது. அப்படி அவங்களால ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல, அவ்வளவு மோசமா நிலைமை. அப்புறம் போன் பண்ணி நான் லெனின்ல கூட கூப்பிட்டேன், லெனின் ஒரு இடத்துல, ஏன்னா அவரோட பிசாசு பிரச்சனை இருக்கு, யார் பிடிக்கிறது கூட ஆள் தேவை இருந்துச்சு, எனக்கு ஆள் நேரத்தில் யாரும் கிடைக்கல. அப்போ அந்த சூழ்நிலையில வந்து உட்கார்ந்துட்டாங்க. அப்புறம் பாக்குற அந்த சிஸ்டம் செவுத்துல போய் சாஞ்சு உட்காந்துட்டாங்க, ரொம்ப மோசமான ஸ்டேஜ். அப்புறம் என்னன்னு கேட்கும்போது சொன்னாங்க, இவங்களுக்கு ஹை சுகர் அப்படின்னாங்க ஒரு பக்கத்துல அந்த லேடிக்கு. அடுத்த பக்கத்துல பார்க்கும்போது அவங்களுக்கு திருமணம் ஆகி 6 வருஷம் ஆயிருந்தது. அவங்களுக்கு யூட்ரஸ்ல ப்ராப்ளம், பெரிய பலவீனம், பெரிய பிரச்சனை அவங்களுக்கு இருந்துச்சு அந்த லேடிக்கு. அடுத்த பக்கத்துல பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு சைடு ஃபுல்லா சிவியர் பெயின், என்ன சொல்ற கிட்டத்தட்ட ஸ்ட்ரோக் வந்த மாதிரி நடக்க முடியாத ஒரு பக்கத்தில் சிவியர், ஒரு சைடு ஃபுல்லா பெயின். பாதத்தை வந்து தரையில வைக்க முடியாது, காலை ஊன்னால அப்படி ஒரு சிவியர் பெயின், நார்மலா நடக்க முடியாது. யாரோ கை தாங்கலதான் பிடிச்சு நடக்கணும், அப்படியே என்ன சொல்ற தரையில வைக்க முடியாதபடி கொடிய வேதனை பாதத்தில் அடியில. இதனால அவங்க ஸ்கூல்ல போய் ஒர்க் பண்ண முடியல. அவங்க வந்து பிஜி, அவங்க படிச்சவங்க ஹையர் செகண்டரி கவர்மெண்ட்ல, திண்டிவனத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல டீச்சர். அவங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு காலேஜில் வந்து லெக்சரராக இருக்கிறாரு. அப்போ கூப்பிட்டு உட்கார வச்சோன்னா அவங்களுக்கு நான் பேசுறத கூட கவனிக்க முடியல, அவ்வளவு மோசமான ஒரு ஸ்டேஜ். அப்போ நான் விசாரிக்கும் பொழுது, நீங்க கிறிஸ்டினா ஹிந்துவான் முதல் அடிப்படையில் விசாரிக்கும் போது பார்த்தா நாங்கள் பரம்பரை பரம்பரையா கிறிஸ்தவங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கள் வேதநாயக சாஸ்திரியாரருடைய ஃபேமிலியில் வந்தவங்க நாங்கள் அப்படின்னாங்க. அப்புறம் லுத்தரன் குடும்பத்தை சேர்ந்தவங்க நாங்க, எங்க ஃபேமிலி ஃபுல்லா லுத்தரன்ல நாங்க, ஜெனரேஷன் ஜெனரேஷனா டிஎல்சி நாங்க இருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அப்ப நான் கேட்டுட்டு அதன் பிறகு சொன்னேன், சரி நீங்க வந்து கிறிஸ்தன் லுத்தரன் சர்ச்சுக்கு போனதுனால நீங்க கிறிஸ்டின் கிடையாது, நீங்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன்னு சொல்றதுனால நீங்க கிறிஸ்தவர் கிடையாது. இப்ப உங்க லைஃப்ல இவ்வளவு பிசாசு போராட்டம் இருக்குதுன்னா காரணம் உங்க வாழ்க்கையில வந்து கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லாத காரணத்தினாலே. அவங்களுக்கு சொல்லும் பொழுது அதை நல்லா கவனிச்சாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய பாதிக்கப்பட்டுச்சு. அந்த பெண்ணுக்கு அதை கவனிக்க கூட முடியல, ரொம்ப டார்ச்சரா இருந்துச்சு உடம்புல. பின்பு அந்த சகோதரனை கூட்டி கேச்சு ஒரு ஜெபிச்சேன், பொத்துன்னு கேடுபடுந்தார், அவரு கூட ஆவி விலகி ஓடிச்சு. அடுத்தது அந்த பெண்ணை நிக்க வச்சு அவங்க மீது எல்லாம் நிக்க வச்சு ஒரு பாவரிக்க பண்ணி ஒரே ஒரு பிரேயர் பண்ணி இயேசுவின் அந்த பெண்ணுக்கு விழுகல, ஆனா அவ்வளவு ஒரு அந்த அளவுக்கு டிசீஸ் அவங்கள பாதிச்சிருக்குது. ஒரே ஒரு ஜெபம் பண்ணி எழுது நடங்கன ஜெபிச்ச உடனே டக்குன்னு அவங்கள ஃபேஸ்ல ஒரு சேஞ்ச் வந்துச்சு. அப்படி முகத்துல அவ்வளவு வேதனையை காமிச்சிட்டு இருந்தவங்க சடன் அவங்களுடைய முகத்துல ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்துச்சு. ஜெபிச்சு அடுத்த செகண்ட் நீ இப்ப நடங்கன்னு எழுந்து சரசர சர நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த இடத்துல சர்ச் இப்படி வர்றாங்க, இங்க வர்றாங்க, அப்படி நடக்கிறாங்க. அந்த தாயார் அதை பார்த்துட்டு ஓனு கத்தி ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. என் மக இப்படி நடந்ததை பார்த்து நான் எத்தனை வருஷம் ஆச்சு, என் மக நடந்து இப்படி நடந்து பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு என்று சொல்லி கத்தி அதை ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த தாயார் அந்த இடத்துல நின்றுட்டு ஒரு செகண்ட்ல கத்தர் அத்தனை வலி வேதனை எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல கத்தர் தூக்குனாரு. அத்தனை ஒரு ஸ்ட்ரோக் பண்ண மாதிரி ஒரு சைடு ஃபுல்லா பாதிக்கப்பட்ட அந்த செகண்ட்ல கீழாச்சு. பாதத்தில் இருந்த வலி கால் வைக்க முடியாது, அந்த ஸ்பாட்ல கர்த்தர் சுகமாக்குனார். 100% நார்மலா நான் சுகமாக்கப்பட்டு கர்த்தர் பரிபூர்ண விடுதலையை கொடுத்தார். சந்தோஷத்தோடு திரும்பி போய் போனாங்க, திரும்பி போன் பண்ணாங்க. எனக்கு கிளம்பும்போது சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு கேன்சர் வந்து லிவர் ஃபுல்லா பாதிக்கப்பட்டு அதில் ஒரு பார்ட் கட் பண்ணி எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, அவங்களையும் அனுப்பி வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போயிருக்கிறாங்க. அடுத்தது பாண்டிச்சேரியில் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்களையும் அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க வந்து மெட்ராஸ் வந்து வெட்னஸ்டே வந்து ஆபரேஷனுக்கு வராங்களாம். அப்போது ஹாஸ்பிட்டல்ல வர்ற புதன்கிழமை, அதனால வந்து அந்த ஆபரேஷனுக்கு முன்னால் ஜபிக்கணும், அதனால அவங்களையும் அனுப்பி வைக்கட்டுமான்னு கேட்டாங்க. அப்ப எதுக்கு சொல்றது கேட்டீங்கன்னா, இதுதான் ராஜரீக அதிகாரம் சொல்ல வரேன். ஆமேன், புரியுதுல? ராஜரீக அதிகாரம், அதிகாரம். இங்க ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, மாதரஸ் இருக்கிறாங்க சிஸ்டர், திருநெல்வேலி இருக்காங்க. போன மாசம் நான் ஜீசஸ் கால்ஸ் மீட்டிங்ல ஆழ்வார் திருநகர்ல போய் ஒரு மெசேஜ் கொடுக்க போயிருந்தேன். அப்ப இந்த சிஸ்டர் வந்திருந்தாங்க, பக்கா ஹிந்து ஃபேமிலி நிக்கிறாங்க பாருங்க, பக்கா ஹிந்து ஃபேமிலி. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு 16 வருஷம் குழந்தை இல்லை, திருமணமாகி 16 வருஷம் குழந்தை, பிசாசால் பயங்கர பாதிப்பு. அப்ப ஜெபிச்ச உடனே போய் சுருண்டு விழுந்தாங்க. அவங்களே சொன்னாங்க, என்னமோ ஒண்ணு எனக்கு இப்படி இறங்கி அப்படி பாதத்தில் அப்படியே வெளியில போச்சுன்னாங்க. ஜெபிச்ச உடனே அவங்களே சொன்னாங்க, என்னமோ எனக்கு அப்படியே வந்து கால் வழியா வெளியே ஓடினதை நான் பார்த்தேன், இப்ப நான் நல்லா இருக்கிற ஃப்ரீ ஆயிட்டேன். அதன் பிறகு அடுத்த ஒரு நாள் அவங்களை திருப்பி பேசும்போது சொன்னாங்க, எங்களால வந்து நிம்மதியாக இருக்க முடியாது, ஓயாத இருமல் 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 கொடிய இருமல் என தாக்கி வேதனைப்படுத்திட்டே இருக்கும். அன்னைக்கு ஜெபிச்சிருந்தான் எல்லாமே சுகமாயி போச்சு, இன்னைக்கு 100% நார்மலா இருக்கிறேன். புரியுதுல? தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க, வளசல பக்கத்தால் ஆழ்வாத்திரிலிருந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. எதுக்கு சொல்றது கேட்டீங்கன்னா, கர்த்தர் நம்மை ராஜாக்களாய் வைத்திருக்கிறார். ஆமென். அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், எந்த சத்ருவும் நமக்கு முன்பாய் நிற்க முடியாது. ஆமேன். எல்லாவற்றுக்கும் சாட்சி உண்டு, வேத வசனங்கள் எல்லாவற்றுக்கும் 100% சாட்சி உண்டு. கர்த்தர் உன்ன ராஜா நம்மளை சொல்லிட்டாரா, நம்ம நிஜமாவே ராஜாதான், ராஜாவாகவே நம்ம வாழ முடியும். அதுதான் நான் சொல்றேன், கர்த்தர் நம்மள ராஜாட்டா ராஜாதான், இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது, கர்த்தர் செய்கிறார். இப்ப அடுத்தது இன்னைக்கு உங்களுக்கு ஆசாரியர்கள் என்கிறத நான் சொல்றேன். இப்ப இந்த ராஜாங்கிறத நீங்க நம்பும் பொழுது அடுத்தது நீங்க ஆசாரியர்கள் என்பதை நம்ம நம்பி செயல்படணும். ஆசாரியர் என்றால் வேதத்திலே அவர்களுக்கு கர்த்தர் மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ராஜான்றது அதிகாரத்தை செயல்படுத்துகிற விதம், ஆசாரியர் என்பது மிகப்பெரிய ஒரு பொறுப்புள்ள காரியம். இதுல கர்த்தர் எனக்கு சொன்ன 3 விஷயங்களை மட்டும் உங்களுக்கு நான் வேகமாய் இதைக்கு நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். ஆசாரியனுடைய முதல் காரியம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை வாசிக்கலாம்.
ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக
இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் மோசேயின் இடத்திலே ஆரோனும் அவன் குமாரரும் ஊழியம் செய்வதற்காக கர்த்தர் அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். அதில் முதலாவது சொல்லுகிறார், அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக என்றார். 40:13 வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புத்தகத்திலேயே 40:13 வாசிப்போம்.
ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக.
ஆசாரியன் என்றால் கர்த்தர் வேதத்திலே திரும்ப பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறார். ஆசாரியன் என்றாலே பரிசுத்தத்தை தான் கர்த்தர் வலியுறுத்துகிறார். ஒரு ஆசாரியன் என்றால் தேவனாகிய கர்த்தர் அவன் நம்மளை ஆசாரியனா நம்மளை ஆர்டினேட் பண்ணிட்டார். ஒரு ஆசாரியனுடைய பொறுப்புகள் ரெண்டு இருக்குது, அதை நான் பின்னால சொல்றேன். அந்த ரெண்டு பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு அடிப்படை தகுதி இருக்கிறது. அந்த அடிப்படை தகுதி என்னென்றால் பரிசுத்தம். கர்த்தர் மோசேயை கூட வேதத்திலே பரிசுத்தவான் என்று சொல்லவில்லை. ஆனால் ஆசாரியனாக தெரிந்தெடுக்கப்பட்ட ஆரோனை வேதத்திலே கர்த்தர் பரிசுத்தப்படுத்த சொல்லி அவனை பரிசுத்தவான் என்கிறார். ஆசாரியனுடைய நெத்தியிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி ஒரு பட்டத்தை கட்டும்படி கர்த்தர் சொன்னார். ஆசாரியன் என்றாலே அவன் ஒரு பரிசுத்தத்தின் அடையாளம். இது தேவனாகிய கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிற மிக முக்கியமான காரியம். ஏனென்று கேட்டீங்கன்னா ஆசாரியனுடைய பொறுப்பு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை அவன் செம்மையாய் செய்வதற்கு இந்த பரிசுத்தம் என்கிற ஒரு தகுதியை ஆசாரியனிடத்திலே கர்த்தர் மிகவும் எதிர்பார்க்கிறார். இதை கர்த்தர் மட்டும் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் நான் அதை ஓரளவுக்கு நான் இன்சிஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் அதே நேரத்தில் இந்த பரிசுத்தமும் ஆசாரியனும் என்கிற இந்த காரியத்தில் வரும் பொழுது இது ரொம்ப முக்கியத்துவம், இது ரொம்ப முக்கியத்துவம் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காமிச்சாதான் உங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். வாசிக்கலாம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 3:1 வாசிக்கலாம்.
அவன் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை,
அவன் யார் என்றால் இங்கே சாத்தான், பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை
எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான்.
இங்க பாருங்க, இந்த பிரதான ஆசாரியனாகிய இந்த யோசுவா கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிற்கிறான்.
சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான்.
இங்கே சாத்தான் பிரதான ஆசாரியனுடைய வலது பக்கத்தில் நிற்கிறானாம். எதற்காக?
அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய்
தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான்.
அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள்
என்றார்.
பின்பு அவனை நோக்கி பார்,
நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து
உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன்
என்றார்.
அவன் சிறசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார்.
அப்பொழுது
சுத்தமான பாகையை அவன் சிறசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள்.
கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். இங்கே பார்க்கும் பொழுது பிரதான ஆசாரியனாகிய யோசுவா, இந்த யோசுவா வந்து அந்த யோசுவா கிடையாது, மோசைக்கு பின்னால் அந்த யோசுவா கிடையாது, இவன் கர்த்தருடைய ஆலயத்தை மறுபடியும் கட்டுவதற்காக செருபாபேல் போன்றவர்கள் எழுப்பினார்கள். அந்த நாட்களில் இருந்த பிரதான ஆசாரியன் தான் இந்த யோசுவா. இந்த யோசுவாவை கர்த்தர் இங்கே சகரியாவுக்கு காண்பிக்கிறார். இவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக இந்த பிரதான ஆசாரியன் நிற்கிறான். அவனுக்கு வலது பக்கத்திலே சாத்தான் வந்து நிற்கிறான். கர்த்தருடைய தூதரானவர் இந்த பக்கத்தில் நிற்கிறார். நடுவில் அழுக்கு வஸ்திரம் தரித்துக் கொண்டு யோசுவாவாகி இந்த பிரதான ஆசாரி நிற்கிறான். ஆசாரியனுடைய வஸ்திரம் என்றைக்கும் சுத்தமாக இருக்கணும், அவனுடைய பாகை சுத்தமாக இருக்கணும், அவனுடைய வஸ்திரம் சுத்தமாக இருக்கணும். ஆனால் இவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக இருக்கிறான். சாத்தான் குற்றம் சாட்டுவதற்கு அவனுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே வந்து நின்றுதான். மற்றவங்கள குற்றம் சாட்டுறதுக்கு வரல, ஆசாரியனை குற்றம் சாட்டுவதற்கு அவன் பக்கத்திலேயே வந்து நின்றான். என்ன ஆண்டவரே, இவனை நீ ஆசாரியன் அக்செப்ட் பண்ணிட்டீரு, ஆசாரின்னு சொல்றீரு, பாரும் உம்முடைய ஆசாரியனுடைய ரெசப்பார் எப்படி இருக்கு, உம்முடைய ஆசாரியனுடைய தலையில் இருக்கிற தலைப்பாகையை பாரும் அது எப்படி இருக்கு, ரெசெல்லாம் பாரும் எப்படி இருக்கு, தலைப்பாகை பாரு எப்படி இருக்கு, எல்லாம் அழுக்கு, எல்லாம் அழுக்கு, அழுக்கு வஸ்து. கர்த்தர் இந்த நேரத்தில் கர்த்தருக்கு முன்பாக அவன் சரியான ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வருகிறான் சாத்தான். உடனே கர்த்தர் பார்க்கிற ஆசாரியனை கர்த்தர் விட்டுக் கொடுக்கல. இதுதான் ஒரு நற்செய்தி. ஆமென். ஆசாரியனை கர்த்தர் விட்டுக் கொடுக்கல. உடனே சரிப்பா பிசாசே, நீ சொன்னது கரெக்ட் தான், இவன் அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருக்கிறான், இவனை ரிஜெக்ட் பண்ணிடுவான் அப்படின்னு ஆசாரியனை கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணி தூக்கி போட்டிருந்த. உடனே கர்த்தரிடம் தன்னுடைய தூதனை அழைத்து அவனுக்கு சுத்தமான வஸ்திரத்தை கொண்டு வந்து உடுத்த வைக்கிறார். சுத்தமான பாகை கொண்டு வந்து அவன் தலைமையில வையுங்க. பிசாசானவன் மறுபடியும் குற்றம் சாட்ட முடியாதபடி கர்த்தர் அவனை சுத்தப்படுத்துகிறார். தலையிலிருந்து கால் வரைக்கும், தலைப்பாகையிலிருந்து நெசு வரைக்கும் எல்லாம் சுத்தம் பண்றார். சுத்தப்படுத்தி அங்கே கர்த்தருடைய தூதரானவரும் அவன் பக்கத்திலே கூடவே நின்றார், அவனுக்கு துணையா நின்றார். ஆசாரியன் என்றால் பரிசுத்தம் பேசப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் முதலாவது ஆசாரியனாக ஆரோனை ஏற்படுத்தினார். அவன் பிள்ளைகள் ஆசாரிய ஊழியம் செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். அந்த சந்ததி, அந்த சந்ததி முழுவதையுமே பரிசுத்தப்படுத்தும்படி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார். அவர்களை அபிஷேகம் பண்ணு, அவர்களை பரிசுத்தப்படுத்து அப்படின்னார். அப்ப ஆசாரியனை கர்த்தர், பரிசுத்தத்தை கர்த்தர் கொண்டு வருகிற ஆசானுடைய வாழ்க்கையில, அவனுடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்தம் குறையும் பொழுது பிசாசானவன் அதை பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு வந்து நிற்கிறான். அப்ப ஆசாரியனுக்கும் பரிசுத்தத்திற்கும் எவ்வளவு தூரம் சம்பந்தம் பாருங்க. ஒரு பக்கத்தில் இவர் பரிசுத்தம் பண்ணுவதற்கு ஆண்டவர் வைராக்கியம் காட்டுறாரு, அடுத்த பக்கத்தில் அவனுடைய பரிசுத்த குறைச்சலை உடனே பாயிண்ட் அவுட் பண்றது அவனும் வந்து நிற்கிறான். புரிதல. இந்த ஆசாரியனையும் பரிசுத்தத்தையும் பிரிக்க முடியாத ஒன்று. ஆமென். பரிசுத்தம் போனால் குற்றம் சாட்டுவதற்கு உடனே ஒருத்தர் வந்து நிற்பான். ஆனால் ஒரு நல்ல காரியம், ஆண்டவர் ஒருவனை ஆசாரியனாய் நம்மை தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணியிருக்கிற ஆண்டவர் நமக்கு நம் பட்சத்தில் நிற்பாரே தவிர, கர்த்தருடைய தூதரானவர் அவன் பட்சத்தில் நின்றார். அவனை விட்டு கொடுக்கவில்லை, அவனை பரிசுத்தப்படுத்தினார். அப்ப ஆசாரியனுடைய வாழ்க்கையில என்ன நடக்க வேண்டும் என்றால், அனுதினமும் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆமேன். அவன் சுத்தமா இருக்கணும், ஆசாரியன் சுத்தமா இருக்கணும். அவன் வாழ்க்கையில் எங்கேயாவது தலைப்பாகையிலேயோ ட்ரெஸ்லேயோ எங்கேயாவது ஒரு அழுக்கு வந்து விட்டால் தேவ சமூகத்தில் வந்து புதிய வஸ்திரத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும், புதிய தலைப்பாகையை வாங்கிக் கொள்ள வேண்டும். அதை ரெனியூ பண்ணிட்டே இருக்கணும். அந்த அழுக்கு வஸ்திரத்தோடு தேவ சமூகத்தை கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியாது. அந்த அழுக்கு வஸ்திரத்தோடு தேவ சமூகத்தில் நிற்க முடியாது. ஆகையினாலே ஆசாரியன் என்றாலே பரிசுத்தம் இது அடிப்படை காரியம். ஆசாரியனுக்கு என்று கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி அதுதான். ரொம்ப சென்சிட்டிவா கர்த்தர் பிடிப்பார். இப்ப ராஜாக்கள் எத்தனையோ பேர் இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மூன்று விதமான அபிஷேகம் இருந்துச்சு. தீர்க்கதரிசிகளுக்குரிய அபிஷேகம் இருந்துச்சு, ராஜாக்களுக்குரிய அபிஷேகம் இருந்துச்சு, ஆசாரியர்களுக்குரிய அபிஷேகம் இருந்துச்சு. இந்த மூணுலையும் பார்த்தீங்கன்னா பரிசுத்தம் என்கிறது எந்த இடத்துல நீங்க எந்த அபிஷேகத்தில் கர்த்தர் ரொம்ப நோக்கமா இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஆசாரிய அபிஷேகத்தில் மட்டும்தான். தீர்க்கதரிசிகளுக்குள்ள அபிஷேகம் இருந்துச்சு. எத்தனையோ தீர்க்கதரிசிகள், நல்ல தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. மோசே, சாமுவேல் நல்ல தீர்க்கதரிசிகள், யா எலிசா எல்லாம் சிறந்த தீர்க்கதரிசிகள். ஆனால் மதிகட்ட தீர்க்கதரிசிகளும் எத்தனையோ பேர் இருந்தாங்க. வேதத்தில் எத்தனையோ மதிகட்ட பிணையாம் போன்றவர்கள், அவனுடைய வாழ்க்கையில தான் பார்க்கும்போது குறைவுகள் இருந்துச்சு. ஆனா அவன் சரியான தீர்க்கதரிசியா இருந்தான். ஆனா அவனுடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா குறை இருந்துச்சு. அதை கர்த்தர் வந்து அந்த நேரத்தில் பெருசுபடுத்துல, கடைசியில் அதன் விளைவனுக்கு நடந்துச்சு. ஆனா பெருசுபடுத்திட்டு போல ராஜாக்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணாரு இல்லையா. முதலாவது கர்த்தர் அபிஷேகம் பண்ணி சவுல் அபிஷேகம் பண்ணாரு. அவன் வாழ்க்கையில் எத்தனை குறைவுகள். தாவீத கர்த்தர் அபிஷேகம் பண்ணார், அவன் வாழ்க்கையில் எவ்வளவு குறைவுகள். எத்தனை ராஜாக்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணார், அத்தனை பேருடைய வாழ்க்கை எவ்வளவு குறைவுகள். ஆனா ஆசாரியனுடைய விஷயத்தில் மட்டும் 100% கர்த்தர் பரிசுத்தத்தை எதிர்பார்த்தார். ஒரு ஆசாரியன் தேவாலயத்திற்குள் நுழைவானால் அவன் பரிசுத்த குலைச்சலானால் அவன் உயிரோடு வெளியே வர முடியாது. ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய வாழ்க்கையை குறைவோடு அவன் சமாளிச்சிடுவான். ஒரு ராஜா அவன் தன்னுடைய வாழ்க்கையை குறைவோடு அவன் சமாளிச்சு போயிடுவான். ஆனால் ஒரு ஆசாரியன் மட்டும் பரிசுத்த குலைச்சலோடு சமாளிக்கவே முடியாது. புரியுதா உங்களுக்கு? மூன்று விதங்களிலே கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். அந்த மூன்றிலே எந்த அபிஷேகத்தில் பரிசுத்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது என்றால் ஆசாரிய அபிஷேகத்தில் மட்டும்தான். நீங்க பைபிள் ஃபுல்லா நீங்க பாருங்க, ஆசாரிய அபிஷேகத்தில் மட்டும்தான் பரிசுத்தம் மிகவும் அதிகமாய் கொண்டு வரப்பட்டது. அப்ப கர்த்தர் நமக்கு ஆசாரியர்களாய் கர்த்தர் நம்ம அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்னா ஹோலினஸ் வந்து இட் இஸ் அ மஸ்ட். அதை வந்து கர்த்தர் மிக முக்கியத்துவம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசாரியருக்கு கர்த்தர் வச்சிருக்கிற மிகப்பெரிய ரெண்டு காரியங்கள், அது ரெண்டையும் நான் இப்ப சொல்றேன். முதலாவது எடுத்துக்கொள்வோம், எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6:22 27 வரைக்கும் வாசிக்கலாம்.
பின்னும்
கர்த்தர் மோசேயை நோக்கி,
நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து
உன்னை காக்க கடவர்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே.
இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை
இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார்.
நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான விஷயம். இன்னைக்கு இந்த ஆசீர்வாதம் நான் டச் பண்ண போறதில்ல, இங்க இருக்கிற பேட்டர்ன் மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இங்க பாருங்க, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் அப்படி ஆரம்பிக்கிறார் இல்லையா. மோசே கிட்ட வந்து கன்வே பண்றாரு, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டாரு. சொல்லிட்டு 27 பாருங்க, இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ற மாதிரி இருக்குது இந்த விஷயம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறது கர்த்தருடைய பிரியம் இல்லையா. எண்ணாகம் 24 சொல்லுகிறது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்னு போட்டிருக்கு. இவர் டைரக்டாவே ஆசீர்வதிச்சுட்டு போயிடலாமே, அவருக்கு பிரியம், கர்த்தர் டைரக்டாவே உங்களை ஆசீர்வதிச்சுட்டு போலாம். அதையும் அவர் செய்யல. சரி, மோசே, இவன் ஒரு தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசன் அபிஷேகம் பெற்றவன் மோசே. இவனை வச்சு ஆசீர்வதிக்கலாம், இவன் தீர்க்கதரிசி தானே, இவனை வச்சு ஆசீர்வதிக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரு, நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதின்னு மோசேக்கு ஆசீர்வதிக்கிற அனுமதி கொடுக்கல. நீ நான் சொல்ற வார்த்தையை அப்படியே போய் ஆரோன் கிட்ட சொல்லு, அவன் தான் இந்த வார்த்தைகளை போய் ஜனங்களுக்கு முன்னால சொல்லணும், அப்பதான் நான் ஆசீர்வதிப்பேங்கிற. எப்படி போறாரு பாருங்க, இவருக்கு ஆசீர்வதிக்க விருப்பம், இவரை நேரம் ஆசீர்வதிக்கலாம், ஆசீர்வதிக்கல. சரி, மோசை கிட்ட இவர் ரொம்ப கம்யூனிகேட் பண்றதெல்லாம் மோசை கிட்ட தான், அவன் கிட்ட டைரக்டா நிறைய பேசுறாரு. அவன் கர்த்தருடைய சாயலை பார்க்கிற மனுஷன், தேவனோடு நடந்தவன், அவருடைய மகிமையை கண்டவன், தேவனோடு நடந்த ஒரு சிறந்த தேவ மனுஷன். அவனை வச்சு ஆசீர்வதிச்சிருக்கலாமே, ஆனா அவங்கள்ட்ட அவனை வச்சு ஆசீர்வதிக்கல. இவங்கிட்ட சொல்லி இத போய் நீ ஆரோன் கிட்ட சொல்லி, ஆரோன் ஜனங்க கிட்ட சொல்லணும், அப்பதான் ஆசீர்வதிப்பேன். ஏன் இப்படி எல்லாம் இவ்வளவு தூரம் காம்ப்ளிகேட் பண்ணிட்டு போறாரு? மோசே தேவனுடைய சமூகத்திலே அவரோடு நடந்த மனுஷனா இருக்கலாம், தேவனுடைய மகிமையை கண்டவனா இருக்கலாம், அவருடைய சாயலை கண்டவனா இருக்கலாம், அவன் ஒரு தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேலானவன் என்று கர்த்தரிடத்திலே சாட்சி பெற்றவனாய் கூட இருக்கலாம். மோசையை போல சாந்த குணமுடன் உள்ள மனுஷன் பூமியில யாருமே இல்லை என்று சாட்சி வாங்கின மனுஷனா கூட இருக்கலாம். என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேசுகிறது உங்களுக்கு பயம் இல்லாமல் போனதில்லைன்னு அவ்வளவு தூரம் கர்த்தரால் வைராக்கியம் பாரப்பட்ட ஒரு மனுஷனா கூட இருக்கலாம். ஆனால் அவனுக்கு மனுஷரை ஆசீர்வதிக்கக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய பொறுப்பை அவ்வளவு பெரிய மோசைக்கு கர்த்தர் கொடுக்கல. அவங்கிட்ட அந்த வேர்ட்ஸ கொடுத்து ஆசாரியன்கிட்ட சொல்லி அவன் அதை சொன்னாதான் ஆசீர்வதிப்பேன். ஆசாரியன் என்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. தேசத்தை ஆசீர்வதிக்க, தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கிற உன்னதமான பொறுப்பு ஆசாரியனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அது தீர்க்கதரிசி கூட கிடையாது, ராஜாக்கு கூட கிடையாது. ராஜாவின் அபிஷேகம் அது கர்த்தர் தான் கொடுத்தாரு. தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ண அதையும் கர்த்தர் தான் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணாரு. ஆசாரியனை அபிஷேகம் அதையும் கர்த்தர் தான் அபிஷேகம் பண்ணாரு. ஆனால் ஆசாரி அபிஷேகம் பெற்றவனுக்கு மட்டும்தான் ஆசீர்வதிக்கிறதான அதிகாரம் இருக்கிறது. இது என்ன தெரியுதுன்னா, நீங்களும் நானும் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நான் ஏன் முதல் எடுத்தோன்னு அந்த பரிசுத்த முக்கியன்றதை நான் சொல்ல வந்தேன்னு கேட்டீங்கன்னா, இதை ஆசீர்வதிக்கிற ஒரு ஜனம் அவன் ஆயத்தமாய் தகுதி உள்ளவனாய் இருக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்காக வச்சிருக்கிறார், மற்றவங்களை ஆசீர்வதிக்க வச்சிருக்கிறார். புரியுதுங்களா? ஆசீர்வதிக்கணும். நம்ம வாயிலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் அப்படியே ஜனங்களின் வாழ்க்கையை நிறைவேற்ற பண்ணுவதற்கு அவர் விரும்புகிறார். புரியுதுங்களா? நீங்க யாரு? ஆசாரியர். நீங்க ஒருத்தர் ஆசீர்வதிச்சீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் அவங்க மேல வந்து தங்கும். செய்யறமா? எத்தனை பேருக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோம்? என்ன யாராவது ஆசீர்வதிப்பாங்களான்னு காத்துட்டு உட்கார்ந்துட்டு, யாராவது வந்து என் தலையில கை வச்சு ஆசீர்வதிப்பாங்களான்னு உட்கார்ந்துட்டு, வாங்க அந்த லெவல் இருந்து வெளியில வாங்க. எத்தனை நாளைக்கு தான் உங்க தலையில கை வச்சு உங்களை ஒருத்தர் ஆசீர்வதிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் ஆசாரியர்கள், நீங்கள் மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும். புரியுது உங்களுக்கு? நீங்க மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும். உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்க சொல்ற வார்த்தைகள் நிறைவேறும். நீங்க ஒருத்தரை பார்த்து நீ நல்லா இருந்தா அவங்க நல்லா இருப்பாங்க. நீங்க ஒருத்தரை பார்த்து ஆசீர்வாதமா இருந்தா அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. இதுக்கு இன்னும் ப்ரூஃப் கொடுக்கட்டுமா உங்களுக்கு? படிங்க மத்தேயு 10 இயேசு கிறிஸ்துவோட டைரக்ட் வேர்ட்ஸ் பாருங்க. 10:12-13 வசனங்களை வாசிங்க.
ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம்
அவர்கள் மேல் வரக்கடவது.
அபாத்திரமாயிருந்தால்
நீங்கள் கூறின சமாதானம்
உங்களிடத்திற்கு திரும்ப கடவது.
இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, நம்ம ஆசாரியர்கள் ஆக்குறதுக்கு அவரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார். ஒரு வீட்டுக்கு போகும்போது வீட்டை வாழ்த்துங்க, அந்த வீடு பாத்திரமா இருந்தால் நீங்க சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கும்ட்டார். ஆமென். அப்ப நம்மளை வந்து எதுக்காக வச்சிருக்கிறார்? ஆசீர்வதிக்கிறதுக்காக வச்சிருக்கிறார். மற்றவங்களை சபிக்கிறதற்கு அல்ல, ஆசீர்வதிக்கிறதற்காக நம்ம அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். நம்ம ஆசீர்வதிக்கிறோம், நம்ம தேசத்தை ஆசீர்வதிக்கலாம், ஜனங்களை ஆசீர்வதிக்கலாம். நீங்க சொல்றபடி நடக்கும். நான் ஒரு ஆசாரியன், என் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற வார்த்தைகளை நான் சொல்லுவேன், அதை கேட்கிறவனுக்கு அந்த ஆசீர்வாதம் வரும். ஆமென். ஏன்னா யாருக்குமே நம்பிக்கை இல்லையா? நான் எங்க சொல்லி அது எங்க நடந்து, எனக்கே யாராவது சொல்ல வேண்டியதா இருக்குது என்று மற்றவங்கெல்லாம் சொன்னது போதும். புரிதா? நீங்கள் தேவ சமூகத்தில் ஒரு ஆசாரியன் என்பதை புரிந்தால் கண்டிப்பா நீங்க ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பீங்க. ஹலேலூயா. நீங்க ஆசீர்வதிக்கணும், மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும். ஒருத்தரை பார்த்து நீங்க நல்லா இருப்பாங்க, உனக்கு சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டு, உன் பிரச்சனை சால்வ் விடு, சால்வ் ஆகும். புரியுதுங்களா? கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக வச்சிருக்காரு, அதை புரியணும். நான் அதற்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் ஒரு ஆசாரியன், என் வாயிலிருந்து வருகிற நல்ல வார்த்தைகள் சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆமேன். அது ஆபிரகாமுக்கே கர்த்தர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், இல்ல அவனை ஆசீர்வதிக்கிறது. நம்மளை வந்து அதை விட மேல வைக்கிறாரு, நீ ஆசீர்வதிக்கிறதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் சொல்லப்படுது அவனை ஆசீர்வதிக்கிறது, ஆனா நமக்கு சொல்றது நீ ஆசீர்வதிக்கிறதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப நமக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசி கிடையாது, ஒரு ராஜாக்கு கொடுக்கல, ஆசாரியனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப நமக்கு வந்து ஒரு ராஜாவுக்குரிய அதிகாரத்தை கொடுத்து சத்துருக்களின் சகல வல்லமை மேற்கொள்வதற்கும் நமக்கு ராஜரீக அபிஷேகம் இருக்கிறது. மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு ஆசீர்வாத அபிஷேகமும் நம்ம மேல இருக்குது. அதனால இந்த அத்தாரிட்டி உங்களுக்கு எப்ப செயல்படுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரோடு உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் கர்த்தரோடு இருக்கும் போதுதான் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களுக்கு மனசு வரும். இல்லைன்னா நம்மளே இப்படி இருக்கிறமே, நம்ம என்னத்தை மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறது எண்ணம் தான் வரும். புரியுதா? அந்த மறுரூபம் உண்டாகணும்னா கர்த்தரோடு நெருங்கி வரணும். அது நெருங்கி வரும்பொழுதுதான் நீங்கள் ஒரு ஆசாரியன் என்பதை உங்களால் உணர முடியும், இந்த வசனத்தை புரிய முடியும், இந்த ஏழாம் அறிவு உங்களுக்குள்ள ஒர்க் அவுட் ஆகும். அப்பதான் உங்களால் மற்றவங்களை ஆசீர்வதிக்க முடியும். அதனாலதான் செவன்த் சென்ஸுக்கு வந்துடுங்க. புரியுதா? ஆவிக்குரிய பிரகாரமாய் திங்க் பண்ணுங்க. நான் ஒரு ஆசாரியன், கர்த்தருக்கு பரிசுத்தமாய் நிற்பேன், நான் மற்றவங்களை ஆசீர்வதிப்பேன், அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமேன். நீங்க இங்க இருந்துட்டு உலகத்தில் எங்க இருக்கிற நபரையும் ஆசீர்வதிக்கலாம். அல்லேலூயா. ஆசீர்வதிக்க முடியும். நாம் ஆசீர்வதிக்கும் பொழுது நடக்கும். அடுத்தது மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி இந்த செய்தி நான் முடிக்க விரும்புகிறேன். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 16 அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆசாரியனுடைய மிக முக்கியமான ஒரு காரியம், 16 அதிகாரம் 41 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள்.
கர்த்தருடைய ஜனத்தை கொன்று போட்டீர்கள் என்றார்கள்.
சபையார் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூடி ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரே பார்க்கிற போது மேகம் அதை மூடினது கர்த்தரின் மகிமை காணப்பட்டது மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள் ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். அவர்கள் முகங்குப்புற விழுந்தார்கள். மோசே ஆரோனை நோக்கி,
நீ தூப கலசத்தை எடுத்து
பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு
அதன் மேல் தூபவர்க்கமிட்டு
சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய்
சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய்
அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்,
அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்.
கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது,
கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது.
வாதை தொடங்கிற்று என்றான்,
வாதை தொடங்கிற்று என்றான்.
மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு,
மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு
சபையின் நடுவில் ஓடினான்,
சபையின் நடுவில் ஓடினான்.
ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கியிருந்தது,
ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கியிருந்தது.
அவன் தூபவர்க்கம் போட்டு,
அவன் தூபவர்க்கம் போட்டு
ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து,
ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து
செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான்,
செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான்.
அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது,
அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது.
கோராகின் காரியத்தை நிமித்தம் செத்தவர்கள் தவிர,
செத்தவர்கள் தவிர
அந்த வாதையினால் செத்து போனவர்கள்,
அந்த வாதையினால் செத்து போனவர்கள்
14,700 பேர்,
14,700 பேர்.
வாதை நிறுத்தப்பட்டது. அப்பொழுது ஆரோன் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு,
அப்பொழுது ஆரோன் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு
மோசேயின் இடத்தில் திரும்பி வந்தான்,
மோசேயின் இடத்தில் திரும்பி வந்தான். அருமையான இடம் இது. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இதை புரியணும். உண்மையிலேயே இதை படிக்கும் போதெல்லாம் என் இருதயம் இதனுடைய மேன்மையை நான் என்ன விவரிக்க சொல்ல முடியல. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் வராங்க, அந்த இடத்துல கோராகு தாத்தான் என்று சொல்லி இரண்டு பேர் மோசைக்கு விரோதமா எடுத்திருக்கிறாங்க. கர்த்தர் உங்களோட தான் பேசலாரா, எங்களோடு பேசலையா? அப்படி பிரச்சனை வந்த உடனே மோசே ரொம்ப சாந்த குணமுள்ளவரா இருக்கிறார். ஆனா ஒரு கட்டத்தில் இவர்கள் மிஞ்சி போகிறார்கள். கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார், எங்களை தெரிந்து கொள்ளவில்லையா அப்படின்னு நிற்கிறாங்க. ஆனா கர்த்தர் வந்து ஆரோனை தான் தெரிந்து கொண்டார், லேவி கோத்திரத்திலிருந்து வந்து ஆரோனை தான் ஆசாரியனை தெரிந்து கொண்டார். இதுல இருந்து என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, ஆசாரியனுடைய போஸ்டுக்கு தான் இங்க பிரச்சனை. இந்த இடத்துல வேற எந்த பிரச்சனை கிடையாது, ஆசாரியனுடைய போஸ்ட். ஆரோனை கர்த்தர் ஆசாரியனா தெரிஞ்சிருக்கிறார். ஆனா இது கோலாக தாத்தன் கூட்ட சொல்றாங்க, எங்களோடு கர்த்தர் பேசலையா, நாங்களும் ஆசாரியன் இருக்க கூடாது. ஆனால் அந்த பொன் கன்றுக்குட்டியை வணங்கின அந்த சம்பவத்தை கர்த்தர் லேவி கோத்திரத்தை தெரிந்து கொண்டார். அவர் தான் கர்த்தர் பட்சத்தில் நிற்போனாங்க. அந்த சூழ்நிலையில அந்த லேவி கோத்திரத்திலிருந்து கர்த்தர் பட்சத்தில் நின்ற அந்த கோத்திரத்திலிருந்து தான் ஆசாரியன் வரணும்னு கர்த்தர் அன்னைக்கே முடிவு எடுத்துட்டாரு. ஆனால் இந்த கோராக தாத்தான் பார்த்தீங்கன்னா லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை, நாங்களும் ஏன் ஆசாரியனை வரக்கூடாது நின்றாங்க. அந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கோபத்துக்கு இவர்கள் ஆளாகிறார்கள். அப்ப மோசே அவ்வளவு சாந்த குணம் உள்ள மனுஷன், கடைசி அவன் நிதானத்தில் இழகிறான். கோபத்தோட சொல்றான், நாளைக்கு எல்லாம் தூப கலசத்தை போட்டு கொண்டு வாங்க, யார் கர்த்தர் தெரிந்து கொண்டவர் கண்டுபிடிச்சிடலாம். எல்லாரும் கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே கடைசியில மோசே சவாலா சொல்றான், கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டது உண்மையானால் இப்பொழுது பூமி தன் வாயை பிழந்து உங்களை எல்லாரும் அப்படி விழுங்கி போடுவான். சொன்னதுதான் அந்த கோராக தாத்தானுடைய மொத்த குடும்பங்கள், அவனுடைய ரிலேஷன் எல்லாம் சேர்ந்து, அவனோடு சேர்ந்த கோராக தாத்தனோடு சேர்ந்து நின்றவங்க எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 250 பேர் அப்படியே பூமி பிளந்தது, விழுந்து செத்தாங்க, அப்படியே உள்ள போயிட்டாங்க. மோசே வாயத்திலிருந்து சொன்ன வார்த்தை அப்படியே நடக்குது, பூமி விழுங்கும்னா சொன்ன உடனே பூமி பிளந்தது, அந்த கூட்டம் அப்படியே விலகி உள்ள போச்சு. அதுக்கு மேல மோசே வாணிங் கொடுத்தான், கத்தர் இப்பொழுது செய்ய போறார், எல்லாம் அந்த கூட்டத்தை விட்டு விலகி வாங்க. விலகி போனவங்க தப்பிச்சாங்க. அந்த கோராக தாத்தனோட கூட்ட நின்னவங்க, கூட நின்னவங்க அப்படியே பூமிக்குள்ள போனாங்க. இது நடந்த உடனே இந்த பிராப்ளம் இதோட சால்வ் ஆகும் நினைச்சான், சால்வ் ஆகல. இது பார்த்து பிரச்சனை வேற பக்கத்தில் அடுத்த லெவலுக்கு கிரியேட் பண்ணிடுச்சு. இதை பார்த்த உடனே இந்த கோராக தாத்தானுக்கு மறைமுகமா சப்போர்ட் வந்தாங்க பாருங்க. அவங்க அடுத்த கூட்டத்தை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃபார்ம் பண்ணிட்டு இவர்கள் மோசே காரோதனுக்கு விரோதமாக நிற்கிறாங்க, நீங்கள் கர்த்தருடைய ஜனத்தை அநியாயமாய் கொன்று போட்டீர்கள். ஏற்கனவே இவ்வளவு பயங்கரமான நியாய தீர்ப்பு நடந்திருக்குது, பூமி பிளந்து விழுங்கி இருக்குது, அதை பார்த்தாவது பயப்பட வேண்டாம், கர்த்தருடைய ஜனத்தை கொன்று போட்டீர்கள் சொல்லிட்டு மறுபடியும் வந்து மோசே காரோனுக்கு விரோதம் நிற்கிறாங்க. கர்த்தர் பார்க்கிறாரு, அவருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து இறங்குது. இவங்க இந்த வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது தேவ மகிமை எப்படி இறங்கி வருது, இறங்கி வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நிக்கிறது. மோசையும் மாறணும் பாக்குறாங்க. மோசை என்னைக்கு 7th சென்ஸ்லயே இருக்கிற மனுஷன். கர்த்தருடைய மகிமை இறங்கும் பொழுது எந்த நேரத்தில் என்ன நடக்கணும் அவனுக்கு தெரியும். ஒரு தடவை கர்த்தருடைய மகிமை இறங்கினா கர்த்தர் அவனோடு பேசுவார், ஒரு தடவை கர்த்தருடைய மகிமையரான கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். ஆனா இப்ப கர்த்தருடைய மகிமை இறங்கும் பொழுது பேசுறதுக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு அல்ல, வேற ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் இறங்கிட்டான் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே ஆரோனை கூப்பிடுறான், சீக்கிரம் ஓடு, கர்த்தருடைய வாதை சபையிலே பெருகுகிறது, ஓடு சீக்கிரம். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போ, அங்க பலிபீடத்தில் எரிந்து கொண்டிருக்கிற அக்னியை தூபகலசத்தில் எடுத்து நிரப்பு, அங்கே தூபகலசத்தில் அந்த அக்னியை போட்டு அதுல தூபத்தை போட்டு சீக்கிரமாய் போய் நீ பாவ நிவர்த்தி செய் அப்படின்னா. மோசே சென்ஸ் பண்ணிட்டான் நடக்க போற காரியத்தை, டக்குன்னு சென்ஸ் பண்ணிட்டான் என்ன நடக்க போகுது, அடுத்த நடக்க போற விஷயத்தை தெரிஞ்சிட்டான். மோசே பாருங்க எவ்வளவு நல்ல மனுஷன் பாருங்க, இவனுக்கு விரோதமாய் வந்திருக்கிறாங்க, இவனை விரோதிச்சு இவ்வளவு கூட்டம் கூடியிருக்கிறாங்க, ஆனா அவங்க செத்து போகட்டும் அழிஞ்சு போகட்டும் நினைக்கல. உடனே அது பாவ நிவர்த்தி செய்யறதுக்கு உடனே ஆரோனை கூப்பிட்டு சீக்கிரம் போய் நீ பலிபீடத்தில் அக்னி எடுத்து தூப கலசத்தில் போட்டு அதுல தூபத்தை போட்டு சீக்கிரம் பாவ நிவர்த்தி செய் அப்படின்னா. ஆரோன் உடனே ஓடுறான், அவனுக்கு விரோதமான இத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, ஆரோனுக்கு அகைன்ஸ்ட் இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. ஓடுறான், ஓடி தூப கலசத்தை ஃபுல் அக்னியில நிரப்புறான், தூப வர்க்கத்தை போடுறான், போட்டுட்டு சபைக்கு நடுவிலே ஓடுகிறான். ஓடும்போது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா 48வது வசனம், செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான், அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. அற்புதமான வார்த்தை, செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான், அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. கர்த்தருடைய வாதை வருது, சரமாரிய செத்து செத்து விழுகிறாங்க, பத்து 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 செத்து விழுகிறாங்க. ஆரோன் ஓடுறான், தூபத்தை தூக்கி கொண்டு ஓடுறான், தூக்கி கொண்டு போய் நிக்கிறான், வாதை வருது, அடிச்சுட்டு வருது, எல்லாம் செத்துக்கிட்டே வராங்க. ஆரோன் போய் நின்று கர்த்தருடைய சமூகத்தில் நிக்கிறான், தூப பீடத்தை தூப கலசத்தை தூக்கி தூபம் போட்டுட்டு நிக்கிறான். நின்ன உடனே வாதை நின்றுச்சு. அந்த வார்த்தை பாருங்க, செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். இவன் போய் அந்த தூப கலசத்தை எடுத்து பிடிக்கிறான், அவனை தாண்டி வாதை போக முடியல, அதோடு நின்றுச்சு. இந்த பக்கம் ஃபுல் அவுட்டு, இந்த பக்கம் ஃபுல்லா உயிரோடு இருக்கிறாங்க. காரணம் என்ன? நடுவிலே நின்ற ஆரோன், நடுவில் ஆரோன் நின்னதுனால வாதை அப்படி நின்றுச்சு. இதுவரைக்கும் அடிச்சுட்டு வந்தது, ஆரோனை தாண்டி வாதை போக முடியவில்லை. அவன் பாவ நிவர்த்தி செய்கிறான், அவனை தாண்டி ஒருத்தவோட சாகல. இந்த பக்கத்திலிருந்து வருது, அவனை தாண்டி ஒரு ஆளோட சாகல. இதையே மோசே செஞ்சிருக்கலாமே, மோசே இவ்வளவு சென்ஸ் பண்றான்ல, கர்த்தருடைய மகிமை இறங்கி அடுத்து என்ன நடக்க போதுன்னு அவனுக்கு அதை சென்ஸ் பண்ண தெரியுது. ஏன் இந்த வேலையை மோசே செய்யல? அதுக்குதான் ஆரோன் இருக்கிறான், அதை மோசே செய்ய மாட்டான். ஆரோன் இவன் ஆசாரியனாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், பாவ நிவர்த்தி செய்கிற அதிகாரம் முழுவதும் ஆரோனுக்குரியது, அதை மோசே செய்ய முடியாது. தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொடுக்கலாம் மோசே, ஆனால் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதோ ஜனங்களுக்காய் பாவ நிவர்த்தி செய்கிறதோ ஆரோன் மட்டும்தான் செய்ய முடியும், அதை மோசே செய்ய முடியாது. அதற்காகவே நியமிக்கப்பட்டவன் தான் ஆரோன், ஆசாரியன். நம்ம மேல கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்பு என்ன தெரியுமா? மிகப்பெரிய பொறுப்பு, பாவ நிவர்த்தி செய்யற வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் பாவத்து நிமித்தம் ஜனங்கள் சாகிறார்கள், பாவத்து நிமித்தம் ஜனங்களுடைய வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது. பாவ நிவர்த்தி செய்யறது யார்? செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நடுவில் நிற்கக்கூடியவன் யார்? அவன்தான் ஆசாரியன், அதுதான் நம்ம. செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவிலே நிற்கிறவன் தான் ஆசாரியன். அதான் திறப்பின் வாசலிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன்னு கர்த்தர் சொன்னான். புரியுதுங்களா? இன்னைக்கு உலகத்தில் அழிவு பாவத்தை நிமித்தம் வருகிறதா? நியாய தீர்ப்புகள் வரும், நியாய தீர்ப்புகள் இன்னைக்கு நடந்துதான் இருக்குது உலகத்தில். தனி மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்குது, ஒரு கூட்ட ஜனங்களுக்கு நடக்குது, ஒரு தேசத்துக்கு நடக்குது, ஒரு ஊருக்கு நடக்குது, நடக்குது. நியாய தீர்ப்பு இன்னைக்கு நடக்குது. நியாய தீர்ப்பு என்பது கடைசியில் ஒரு நாள் நடக்க போற விஷயம் கிடையாது, கால ஒவ்வொரு காலத்திலும் நியாய தீர்ப்புகள் நடந்துட்டுதான் இருக்குது. புரியுதுங்களா? நோவா காலத்தில் ஒரு நியாய தீர்ப்பு, லோத்தின் காலத்தில் ஒரு நியாய தீர்ப்பு, யோனாவின் நாட்களில் ஒரு நியாய தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது, ஆனால் தப்பிச்சிட்டாங்க. இன்னைக்கும் சொல்ற நியாய தீர்ப்பு நடந்து கொண்டுதான் இருக்குது. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால் மடிந்து போவான் சொல்ற நடக்குது இல்ல, நியாய தீர்ப்பு. ஒருத்தனுடைய ரத்தத்தை அவன் சிந்தனை, அவனுடைய ரத்தம் சிந்தப்படுகிறது, நியாய தீர்ப்பு நடக்குது. தனி மனுஷனுக்கு நியாய தீர்ப்பு நடக்குது இல்லையா? ஒரு கூட்டம் கர்த்தருக்கு விரோதமா எழுப்பி செயல்படுறாங்க, அழியிறாங்க, நியாய தீர்ப்பு நடக்குது. நியாய தீர்ப்பு இன்னைக்கு நடக்குது. பாவம் பெருகுகிற இடத்துல நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்பை தடுத்து ஜனங்களை காப்பாற்றுகிறதான உன்னதமான பாவ நிவர்த்தி செய்கிற வேலை ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ சமூகத்தில் ஒன்று சொல்றேன், நீங்கள் பரிசுத்தமாய் நில்லுங்க, நின்று தேவ ஜனங்களை ஆசீர்வதிங்க, பாவ ஜனங்களுக்காய் பரிந்து பேசுங்கள். இதுதான் ஆசாரியனுடைய காரியம். ஒருவன் பாவம் செய்கிறான், தவறான காரியத்தில் போறானா, பணிந்து பேசுங்கள், பணிந்து பேசுங்கள். தேவ சமூகத்திலே அவனா அதனால் அழிந்து போகாதபடி அவனுக்காய் மன்றாடுங்கள். ஒரு தவறான பாதையில் போகிறான் என்றால் அதனால் அவன் அழிந்து போகாதபடி அவனுக்காய் மன்றாட வேண்டும், போராடி ஜெபிக்கணும். நீங்க நம்ம ஜெபிக்கிறேன்னா, ஆசாரியின் குறுக்க வந்து நிக்கலன்னா, அவன் அந்த பாவத்திலே வாரிக்கொள்ளப்படுவான். புரியுதா? உங்க கூட வேலை செய்யறாங்க, குடிகாரனா இருக்கிறாங்க, உங்க கூட வேலை செய்யறாங்க, மோசமான வாழ்க்கை வாழ்றவங்களா இருக்கிறாங்க, உங்க கூட இருக்கிறாங்க, எத்தனையோ தவறான காரியத்தை செய்யறாங்க, அழிவு அவங்க வாசல் அருகே நிக்குது. பார்த்துட்டு திரும்பி போயிடாதீங்க, பார்த்துட்டு திரும்பி போயிடாதீங்க. அவன் அப்படிதான் அப்படி ஒரு முடிவு கட்டிட்டு போயிடாதீங்க. கர்த்தர் கேட்பார், நான் உன் ஆசாரிய நான் வச்சிருக்கிறேனே, நீ அவருக்காக என் சமூகத்தில் நீ நின்னையானு கர்த்தர் கேட்பார். உன் ஆசாரியனா தானே வச்சிருக்கிறேன், உன் அலுவலகத்தில் ஒருத்த அவ்வளவு மோசமா இருந்தானே, அவனுக்காக நீ என் சமூகத்தில் வந்து நின்னையான்னு கேட்பார். நிக்கிறோம். ஆண்டவரே, அந்த மனுஷனுடைய பாவத்தை மன்னியும், கிருபையாய் ரட்சியும். தேவ சமூகத்தில் நிக்கிறோம். அதான் ஆசாரியனுடைய வேலை. புரிதுங்களா? இதை மோசை செய்ய முடியாது, தீர்க்கதரிசி செய்ய முடியாது, இதை ராஜாக்கள் செய்ய முடியாது, ஆசாரியன் மட்டும்தான் செய்ய முடியும், வரையால் செய்ய முடியாது. அப்ப ஆசாரியனுடைய வாழ்க்கை என்பது மிக முக்கியமானது, தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. கர்த்தரமுள்ள ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாக வச்சிருக்கிறார். அதனால முதலாவது காரியம், ஆசாரியனையும் பரிசுத்தத்தையும் பிரிக்க முடியாது. இரண்டாவது காரியம், ஏன் அப்படி இருக்கணும்னா, ஆசாரியன் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன். இரண்டாவது, ஆசீர்வாதிக்கிறது மட்டுமல்ல, அவர்களுக்காய் பாவ நிவர்த்தி செய்யும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவன். இதை செய்யணும். தேவ சமூகத்தை அதிகமான நேரத்தை செலவிடுங்க. ஒருத்தருடைய பிரச்சனையை ஒரு சொல்றாங்க, ஒரு விசுவாசி ஒரு பிரச்சனையை சொல்றாங்க, எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு அந்த பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, அந்த பிரச்சனை. ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த பிரச்சனை மாத்தி அவங்களை சமாதானம் உள்ளவங்களா மாத்துங்கப்பா, அவங்க பிரச்சனையை மாத்தி சமாதானத்தை அவங்க வாழ்க்கையில கொடுங்கப்பா. தேவ சமூகத்தில் இருந்து நீங்க சமாதானத்தை கூறுங்க, அவங்க வீட்டில் சமாதானம் வரும். ஒருத்தர் பாவ வழியில போயிட்டு இருக்கிறான், அவனை ஆசீர்வதிக்காதீங்க. ஆண்டவரே, இந்த பாவத்தில் அவன் நியாய தீர்ப்புல போய் அழியாதபடிக்கு அவனை சரிப்படுத்துங்க ஆண்டவரே, அதற்கு நீங்க திறப்பில் நில்லுங்க. புரியுதுங்களா? இது வேற அது வேற. ஒரு நல்ல தேவ பிள்ளை பாதிக்கப்படுறான், பிரச்சனையில் இருக்கிறான், ஆசீர்வதிச்சு அவங்களை ஆசீர்வாதத்தை கொண்டு வாங்க. ஒருத்தர் தவறான பாதையில் இருக்கிறான், உங்களை சுத்திலும் இருக்கு துன்மார்க்கனா இருக்கிறான், மோசமா இருக்கிறான், அவன் ஆசீர்வதிக்காதீங்க. அவன் சரியான பாதையில நியாய தீர்ப்புக்கு தப்பும்படிக்கு அதற்காக மன்றாடுங்கள். இந்த வேலையை ஆசாரியன் கண்டிப்பா செய்யணும். ஆமென். செய்யும். ஏதோ கர்த்தர் நம்மளை அந்த பொறுப்புல வச்சிருக்கிறார், அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அதை செயல்படுத்துங்கள். நீங்கள் செயல்படுத்த செயல்படுத்த தான் அந்த அதிகாரம் அதிகமாய் செயல்படும். நீங்கள் செயல்படுத்தாத பட்சத்தில் அந்த அதிகாரம் அப்படியே அடங்கி அமிழ்ந்து போயிடும், வேஸ்டா போயிடும். கொடுத்திருக்கிற அத்தாரிட்டி வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார், வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்க லைஃப்ல அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இது வேற யாருக்குமே கிடையாது. மத்தவங்களை ஆசீர்வதிச்சா நீ சொல்ற வார்த்தையின்படி நான் ஆசீர்வதிப்பேன்னு வேற யாருக்குமே சொல்லல. எவ்வளவு பெரிய உன்னதமான ஆசி காரியம் பாருங்க. நீ ஒருத்தனை பார்த்து நல்லா இருந்தா அவன் நல்லா இருப்பான். எவ்வளவு பெரிய விஷயம், இவ்வளவு பெரிய அத்தாரிட்டியை வாங்கிட்டு கையில வச்சுட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இவ்வளவு அத்தாரிட்டி கையில வச்சுட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க, லைஃப் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஆசீர்வதிங்க, மன்றாடுங்க, ஆசாரியனாய் வாழுங்க. நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் நம்மை வச்சிருக்கிற நோக்கத்தை சரியாக நம்மை கொண்டு நிறைவேற்றுவார். ஜெபிக்கலாம். Glory to Jesus. கர்த்தர் நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆத்மாவில் அறிவை கர்த்தர் கொடுக்கிறார். நம்முடைய ஆத்மாவிலே ஒரு அறிவு, அந்த அறிவு என்ன சொல்லுகிறது? நீ சாதாரண மனுஷன் அல்ல. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உன் பாவம் கழுவப்பட்டதோ நீ ஒரு ராஜா. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீ பாவம் கழுவப்பட்டாயோ நீ ஒரு ஆசாரியன், நீ ஒரு ஆசாரியன். அதை உங்கள் இருதயத்திலே பதித்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு ராஜா, என் இயேசு கிறிஸ்துவால் நான் ராஜாவாக்கப்பட்டிருக்கிறேன், என் பிதாவாகிய தேவனால் நான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு ராஜா, அந்த அதிகாரத்தோடு நான் வாழுவேன், அந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்துவேன், அந்த அதிகாரத்தை செயல்படுத்தி சத்ருவை நான் வீழ்த்துவேன், அந்த அதிகாரத்தை செயல்படுத்தி தேவ நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன், அந்த அதிகாரத்தை நான் செயல்படுத்தி தேவ திட்டத்தை இந்த உலகத்திலே நான் நிறைவேற்றுவேன். என்னை ரட்சித்த ஆண்டவருக்கு நான் பயனுள்ள ஒரு பாத்திரமாய் நான் காணப்படுவேன். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு ராஜா, நீங்க ஒரு ஆசாரியன், நீங்க ஒரு ஆசாரியன். ஆசாரியனை கர்த்தர் பரிசுத்தமுள்ளவனாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை நீ பரிசுத்தப்படுத்து, அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்து என்று கர்த்தர் சொன்னார். ஆசாரியனை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். யோசுவா என்ற பிரதான ஆசாரியன் அவன் பரிசுத்த குலைச்சலாகும் பொழுது அவனை கர்த்தர் மறுபடியும் பரிசுத்தப்படுத்தினார். உங்க வாழ்க்கையில இன்றைக்கு சொல்லுகிறேன், நீங்க ஒரு ஆசாரியன், பரிசுத்த குலைச்சல் உண்டாயிருக்குமானால் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவ சமூகத்திலே பரிசுத்த வஸ்திரத்தை கேட்டு வாங்குங்கள். தேவ சமூகத்திலே பரிசுத்தமான தலைப்பாகையை கேட்டு வாங்குங்கள். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த பரிசுத்தத்தோடு அடுத்த ரெண்டு காரியத்தை செய்யுங்க. தேவ ஜனங்களை ஆசீர்வதிங்க. நீங்க ஆசீர்வதிங்க. தேவ பிள்ளைகளை பார்க்கும் பொழுது ஆசீர்வதிங்க. உங்க ஜெபத்துல ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தரோட பேரை சொல்லி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. அவங்க நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே சொல்லுங்க. உங்களை சுற்றிலும் இருக்கிற துன்மார்க்கரை பார்க்கும் பொழுது நியாய திருப்பில் அவர்கள் மடிந்து போகாதபடி அவர்களுக்காக மந்தாடி ஜெபிக்க ஆரம்பிங்க. செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவிலே ஆரோ நின்றது போல நீங்களும் நானும் நிற்க வேண்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த மகிமையான ஆசாரிய ஊழியத்திற்காய் ஸ்தோத்திரம். ஜனங்களை ஆசீர்வதிக்கவும் ஆண்டவரே, ஜனங்களுக்காய் மன்றாடி ஜெபிக்கவும் எங்களை ஒரு ஆசாரியர்களாய் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க அப்பா. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் எங்களை நீங்க அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் வச்சிருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவும் எங்களுக்கு அதை சொல்லி இருக்கிறார். ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டை வாழ்த்துங்கள், அந்த வீட்டை ஆசீர்வதியுங்கள். அவர்கள் பாத்திரமாய் இருக்கும் பொழுது நீங்கள் கூறின ஆசீர்வாதம் அவர்கள் மேல் வந்து தங்கும் என்று சொன்னார். ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதியுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த மகிமையான ஆசாரிய ஊழியத்திற்காய் ஸ்தோத்திரம். இதை ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் ஒரு ஆசாரியர் என்பதை உணர்ந்து ஆசாரியர்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் நீங்க மகிமைப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வீணாக்காதபடி நாங்கள் ஆசாரியர்களாகவே வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ராஜாக்களாய் வாழட்டும், ஆசாரியர்களாக வாழட்டும், எங்களை நியமித்திருக்கிற உமக்கு நாங்கள் உண்மையாயிருக்க உதவி செய்யும். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய